தற்பிரதிஷ்டை. நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுக தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:13 என்பதே தேவன் நமக்கருளிய வாக்குத்தத்தம். நம்முடைய இருதயம் முழுவதும் தேவனுக்கு இணங்கிப் போக வேண்டும். மற்றபடி அவருடைய திவ்ய சாயலை மறுபடியும் அடைந்து கொள்வதற்கேற்ற மாறுதல் ஒரு காலம் உண்டாகாது. சுபாவத்தின்படி நாம் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள். நம்முடைய நிர்பந்தமான நிலைமையை பரிசுத்தாவியானவர் எவ்விதமான வார்த்தைகளால் விவரிக்கிறார் என்று பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த சாத்தானின் வலைகளில் அகப்பட்டது வர்கள். எபேசியர் 2:1 தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலச்சயமுமாயிருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லே. ஏசாயா 1:5-6 பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:26 என்பதே. ஆயினும் தேவன் நம்மை குணமாக்கவும் விடுதலையாக்கவும் விரும்புகிறார். இதற்காக நாம் முழுவதும் மறுரூபமாக்கப்படவும் நம்முடைய முழு சுபாவமும் புதிதாக்கப்படவும் வேண்டியதாயிருப்பதினாலே அவருக்கே நம்மை முற்றிலும் கையளிக்க வேண்டும். நான் என்னும் இராட்சதனுக்கு விரோதமாய் நடக்கிற பெரிய யுத்தத்தைப் போல வேறெந்த யுத்தமும் எக்காலத்திலும் நடந்ததில்லை. தான் என்னும் அகங்காரமானது அடங்கி முற்றிலும் தேவனுடைய சித்தத்திற்கு இணங்கிப் போவதற்கு ஓர் போராட்டம் வேண்டியதுதான். ஏனெனில் ஆத்துமா பரிசுத்தமாய் புதிதாக்கப்படுவதற்கு முமுன் அது தேவனுக்கு முழுவதுமாய் கீழமைய வேண்டும். தேவனுடைய ஆளுகையானது சாத்தான் வெளிக்குத் தோண்டச் செய்கிறது போல் குருட்டாட்டமான வணக்கத்தின் பேரிலும் விசாரணையில்லாத அதிகாரத்தின் பேரிலும் ஸ்தாபிக்கப்பட்டதில்லை. அது மனச்சாட்சிக்கும் உணர்ச்சிக்கும் உரியது. சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் தமது கையின் சிருஷ்டிகளாகிய மனிதரை வழக்காடுவோம் வாருங்கள், ஏசாயா 1:18 என்று அழைக்கிறார். அவர் தமது சிருஷ்டிகளாகிய மனிதருடைய சித்தத்தை பலவந்தன் செய்கிறதுமில்லை. முழு மனதோடும் உணர்வோடும் செலுத்தப்படாத வணக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதுமில்லை. கட்டாயத்தினாலுண்டாகும் வெறும் கீழ்ப்படிதலானது சரியான குணம் அல்லது மனோவிருத்தியாவற்றிற்கும் இடையூறாய் நிற்கும். இன்னும் அது தன்னில்தானே இயங்கும் எந்திரத்துக்கொப்பாக மனிதனை ஆக்கிவிடும். ஆதலால் இவ்விதமான நோக்கம் சிருஷ்டிகருக்கு கிஞ்சிற்றேனும் இல்லை. தமது சிருஷ்டிப்பின் சத்துவத்தினாலுண்டான சிறந்தகையின் கிரியையாகிய மனிதன் மேலான தோற்றமும் சிறந்த தேர்ச்சியுமடைய வேண்டுமென்பதே அவருடைய கோரிக்கை. தமது கிருபையால் நமக்கு அவர் அருளவிருக்கிற உன்னத ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நமக்கு எதிரே வைத்திருக்கிறார். தம்முடைய சித்தத்தை நமக்குள்ளே நிறைவேற்றுவதற்காக நம்மை தமக்கு ஒப்புக் கொடுக்கும்படி வருந்தி கேட்கிறார். பாவக்கட்டினின்று விடுதலையடையவும் தேவ புத்திரருடைய மகிமையான சுயாதீனத்தில் பங்கடையவும் நம்மை ஒப்புக் கொடுக்கும் சிலாக்கியத்தை தெரிந்து கொள்வது நமக்குரியதாயிருக்கிறது. நம்மை தேவனிடத்தினின்று பிரிப்பவைகள் எவைகளோ அவைகளை முற்றுமாய் விட்டுவிடுவதே நம்மை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பதாம். உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். லூக்கா 14:33 என்று இரட்சகரும் வசனித்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தை தேவனிடத்திலிருந்து இழுத்து கொண்டு போகிறவைகள் எவைகளோ அவைகளையே நாம் அகற்றித் தள்ளிவிட வேண்டும். மம்மோன் அநேகருக்கு விக்கிரகமாயிருக்கிறது. பணவாசையும் ஆஸ்தியை சேர்க்க வேண்டுமென்கிற இச்சையும்தான் அவர்களை சாத்தானோடு இறுக்கி கட்டிவிடுகிற இருப்பு சங்கிலி. பேர்பிரஸ்தாபத்தையும் உலக மேன்மையையும் கணத்தையும் நாடி அவைகளை வணங்கி வருகிற இன்னொரு வகுப்பாரும் உண்டு. தன்னையும் நிறைந்த ஜீவியத்தை வாஞ்சித்து உத்தரவாதமில்லாத சுயாதீன வாழ்வை விரும்பி காலந்தள்ளுவோரும் ஒருவித விக்கிரகாராதனைக்காரர்தான். என்றாலும் அடிமைத்தனத்துக்குள்ளாகும் இச்சங்கிலியோ உடைக்கப்பட வேண்டும். கொஞ்சம் உலகத்துக்கும் கொஞ்சம் சுவாமிக்கும் நம்மை கொடுக்கக்கூடாது. நாம் முழுவதுமாய் அவருடையவர்களாகாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பேர் நமக்கு கிடையாது. சிலர் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கும் உத்தம குணத்தை அடைவதற்கும் இரட்சிப்பு பெறுவதற்கும் தங்களுடைய சொந்த முயற்சிகளின் பேரிலும் எத்தனங்களின் பேரிலும் நம்பிக்கை வைத்திருக்கையில் தேவனையே சேவிக்கிறோம் என்பதாய் சொல்லிக் கொள்ளுகிறதுண்டு.
மோட்சகதியை அடைந்து கொள்வதற்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற கிறிஸ்தவ ஜீவியத்தின் கடமைகளை நிறைவேற்ற நாடுகிறார்களே ஒழிய, கிறிஸ்துவின் அரிய அன்பை உணர்ந்து அவர்கள் இருதயம் உருகுகிறதில்லை. இப்பேர்கொத்த மார்க்கம் ஒன்றுக்கும் உதவாது. இயேசு இருதயத்தில் வாசம் பண்ணுவாரானால் அந்த ஆத்துமா அவரோடு ஒட்டிக்கொள்ளத்தக்கதாக அவருடைய அன்பினிலும் அந்நியோந்தியத்தினாலும் அதிகமாய் நிறைந்திருக்கும். மேலும் அந்த ஆத்துமா அவரை பற்றிய தியானத்தினால் தன் சித்தத்தை மறந்துவிடும். கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுவதே கிரியைக்கு ஊற்றம். நெருக்கி ஏவுகிற தேவான்பை ருசிக்கிறவர்கள் அவருடைய ஊழியத்துக்கு எவ்வளவு கொஞ்சமாய்க் கொடுக்கலாம் என்று விசாரிக்கிறதில்லை. இழிவான காரியங்களில் தங்கள் எண்ணத்தை நாட்டாமல் தங்கள் மீட்பருடைய சித்தத்துக்கு பூரணமாய் இணங்கிப் போகவே நோக்கமுடையவர்களாகி யாவற்றையும் ஒப்புக்கொடுத்து தாங்கள் தேடும் பொருளின் மதிப்புக்குத் தக்க பிரியத்தை காட்டுகிறார்கள். இவ்வித கம்பீரமான பேரன்பு இல்லாத கிறிஸ்தவ ஊழியம் வெறும் பேச்சும் போலி வெளியாச்சாரமும் பெரும்பாடுமாயிருக்கிறது.
உன்னை முழுவதுமாய் கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுப்பது மகா பெரிய பலி என்று நினைக்கிறாயாக்கும். கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிறதென்ன என்னும் கேள்வியை நீயே கேள். தேவனுடைய குமாரன் நம்முடைய மீட்புக்காக தம்முடைய உயிர் அன்பு பாடுகளாகிய எல்லாவற்றையும் தானம் செய்திருக்கிறாரே. அப்படியானால் அவ்வளவு பெரிய அன்புக்கு அபாத்திரராகிய நாம் நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடாமல் வைத்துக் கொள்ளலாமா? நமது ஜீவிய காலத்தின் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கிருபையின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம். ஆகையால் நாம் எவ்வளவு பெரிய நிர்பந்தத்திலிருந்தும் அறியாமையிலிருந்தும் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பூரணமாய் உணராதவர்களாயிருக்கிறோம். அவர் காட்டிய அன்பையும் அவர் செலுத்திய பலியையும் அவமதிக்க விரும்பி நம்முடைய பாவங்கள் பீறின அவரை நோக்கத்தகுமா? மகத்துவம் பொருந்திய கர்த்தாவின் அளவற்ற தாழ்மையை நோக்கும்போது ஜெபத்தினால் அவரோடு மல்லுக்கட்டுவதினாலும் நம்மையே தாழ்த்துவதினாலும் மாத்திரம் ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டியதாகையால் நாம் முறுமுறுக்கலாமா?
தேவன் என்னை அங்கீகரித்திருக்கிறார் என்கிற நிச்சயத்தை அடைவதற்கு முன் நான் ஏன் மனஸ்தாபத்தோடும் நொறுங்குண்ட இருதயத்தோடும் போக வேண்டும் என்பதாய் அகங்காரிகளில் பலர் எண்ணுகிறார்கள். உனக்கு கிறிஸ்துவை காட்டுகிறேன். அவர் பாவமற்றவராயிருந்தது மாத்திரமல்ல, அதற்கு மேலானவராய், அதாவது வானலோகப் பிரபுவுமாயிருந்தார். ஆயினும் அவர் மனிதன் நிமித்தமே பாவியானார். அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். ஏசாயா 53:12.
நாம் நம்மை முழுவதும் அவருக்கு ஒப்புக் கொடுத்தாலும் நாம் என்னத்தை அவருக்கு கொடுக்கிறோம்?
பாவத்தினால் தீட்டான நமது இருதயத்தைத்தான்.
அவர் சுத்திகரிக்கிறதற்கும் தமது சொந்த இரத்தத்தினால் கழுவி தமது ஒப்பற்ற அன்பினால் இரட்சிப்பதற்கும் கொடுக்கிறோம்.
அப்படியிருந்தும் எல்லாவற்றையும் சமூலமாய் விட்டுவிடுவது லேசான காரியமாவென்று மனிதர் எண்ணுகிறார்கள்.
இவ்வித வார்த்தைகளை கேட்கிறதற்கு என் காது கூசுகிறது. அவைகளை எழுதவும் அஞ்சுகிறேன்.
நமக்கு மிகவும் நன்மையாகவிருக்கிற எந்த காரியத்தையும் விட்டுவிட வேண்டுமென்பது தேவனுடைய சித்தம் அல்லவே? அவர் செய்கிற எல்லா காரியத்தையும் கவனிக்கும்போது தமது பிள்ளைகளின் நல்வாழ்வையே கோருகிறார். கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளாதவர்கள் யாவரும் தாங்களே அடைந்து கொள்ளும்படி தேடுகிற காரியத்தை பார்க்கிலும் அதிக மேலான ஆசீர்வாதத்தை எருளுவதற்காக அவைகளை வைத்திருக்கிறார் என்பதை அறியமாட்டார்களா?
மனிதன் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நினைக்கிற போதும் நடக்கிற போதும் தன் சொந்த ஆத்துமாவுக்கே பெருந்தீங்கையும் அநியாயத்தையும் வருவித்துக் கொள்ளுகிறான். தமது சிருஷ்டிகளுக்கு நன்மையானவைகள் எவைகளென்று அறிகிறவராலும் அவைகளுக்கு நலமான காரியங்களை ஒழுங்கு செய்கிறவராலும் விலக்கப்பட்ட பாதையில் நடப்போர் யாதொரு சந்தோஷத்தையும் கண்டறியார்.
மீறி நடக்கிற பாதை நிர்பந்தமும் அழிவும் மிகுத்தது என்பதற்கு யாதொரு சந்தேகமும் உண்டோ?
தேவன் தமது பிள்ளைகள் படுகிற பாடுகளை பார்த்து சந்தோஷங்கொள்ளுகிறார் என்கிற எண்ணம் அபத்தமானது. மனிதன் சுகத்தையும் வாழ்வையும் அனுபவிக்கும்போது வானலோகம் முழுவதும் பூரித்து மகிழ்கிறது. நம்முடைய பரமபிதா தமது சிருஷ்டிகளில் எதற்கும் அது சந்தோஷமடையும் மார்க்கத்தை அடைக்கிறதில்லை. மோட்ச வாசலையும் சந்தோஷக் கதவையும் அடைத்து நம்மை பாடுகளுக்கும் தொல்லைகளுக்கும் உட்படுத்துவதற்கு காரணமாயிருக்கிற அஜாக்கிரதையானவைகளை நாம் அகற்றிவிட வேண்டுமென்பதே தேவனுடைய விருப்பம்.
லோக இரட்சகர் மனிதரை அவர்கள் இருக்கிற பிரகாரமாகவே குறை, அறிவீனம், பலவீனம் முதலிய குற்றங்களோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர்களுடைய பாவத்தை சுத்திகரிப்பதுமல்லாமல் தமது திரு உதரத்தினாலே இரட்சிப்பை கட்டளையிட்டு தம்முடைய சுமையை சுமக்கவும் தமது நுகத்தை அணிந்து கொள்ளவும் சம்மதிக்கிற யாவருடைய ஆத்ம வாஞ்சையையும் திருப்தியாக்குவார். ஜீவ அப்பத்துக்காக அவர் அண்டை வருகிற யாருக்கும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் அளிக்க வேண்டுமென்பதே அவருடைய நோக்கம். கீழ்ப்படியாமை அடையக்கூடாதிருக்கிற பாக்கியத்தின் உன்னதத்திற்கு நம்மை நடத்தும்படியான கடமைகளை மாத்திரம் நாம் நிறைவேற்ற வேண்டுமென்பது அவருடைய ஏற்பாடு. ஆத்மாவின் சந்தோஷமுள்ள சரியான ஜீவியமாவது மகிமைக்கு நம்பிக்கையாயிருக்கிற கிறிஸ்துவை உள்ளத்தில் நாட்டிக் கொள்வதேயாம்.
நான் என்ன தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பது எப்படி என்று பலர் கேட்பதுண்டு. நீ அவருக்கு உன்னை கையளிக்க விரும்புகிறாயாக்கும். ஆனால் உன் சன்மார்க்க பலங்குன்றி சந்தேகத்துக்கு அடிமையாகி பாவ ஜீவியன் செய்யும் வழக்கத்துக்கு ஆளாய்விட்டாய். உன் வாக்குகளும் தீர்மானங்களும் மணலினால் திரிக்கப்பட்ட கயிறு கொப்பானவைகள். உன் நினைவுகளையும் உன் ஊக்கத்தையும் உன் பாசத்தையும் ஆள முடியாமலிருக்கிறாய். நீ மீறின வார்த்தையை பற்றிய அறிவும் நீ இழந்து போன பிரதிக்கினையுந்தான் நீ யதார்த்தமாய் நடக்கிறபோது உன் நம்பிக்கையை பலவீனப்படுத்திற்று. மேலும் தேவன் உன்னை அங்கீகரிக்க மாட்டார் என்னும் எண்ணத்தையும் உண்டாக்கிற்று. ஆயினும் நீ இலக்கரித்து போக வேண்டியதில்லை. மனுஷ சித்தத்துக்கு இருக்கிற மெய்யான சத்துவம் எதுவென்றறிந்து கொள்வதே போதுமானது. தீர்மானிக்கும் அல்லது தெரிந்து கொள்ளும் சக்தியே மனுஷீக சுபாவத்துக்குரிய ஆளும் திறமையாயிருக்கிறது. ஒவ்வொரு காரியமும் சித்தம் சரியாய் நடந்தேறுவதில்தான் இருக்கிறது. தெரிந்து கொள்ளும் சக்தியை தேவன் மனிதருக்கு அனுக்கிரகித்திருக்கிறார். அதை ஏற்றபடி பிரயோகிப்பதே அவர்களுடைய கடமை. நீ உன் இருதயத்தை மாற்றவும் நீயே அவருக்கு உன் பாசத்தை காட்டவும் முடியாது. ஆனால் நீ அவரை சேவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளலாம். உன் சித்தத்தையும் அவருக்கு கொடுக்கலாம். அப்போது அவர் தமது பிரியத்தின்படி செய்யவும் நினைக்கவும் உன்னில்தான் கிரியையை நடப்பிப்பார். இவ்விதமாக உன் முழு சுபாவமும் கிறிஸ்துவானவருடைய ஆளுகைக்குள்ளாகும். உன் நேசம் அவரை பற்றியிருக்கும். உன் நினைவுகளும் அவரை அடுத்ததாயிருக்கும். நன்மையையும் பரிசுத்தத்தையும் நாடுவது ஒருவாறு நீதியானதுதான். ஆனால் அந்த நாட்டத்தோடு நின்று விடுவதினால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. கிறிஸ்தவர்களாயிருக்க வேண்டும் என்று விரும்பும் போதும் எண்ணும் போதும் அநேகர் தவறிப்போகிறார்கள். தங்கள் சித்தத்தை தேவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கும் அந்த பதவிக்கு வந்தட்டாதபடியால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றெண்ணப்படுகிறதில்லை. சித்தத்தை சரியாய் அப்பியாசப்படுத்துவதினால்தான் உன் ஜீவியத்தில் முழு மாறுதல் உண்டாகும். உன் சித்தத்தை கிறிஸ்துவுக்கு கொடுப்பதினால் எல்லாவற்றிற்கும் மேலான கர்த்தத்துவத்திற்கும் வல்லமைக்கும் மேலாயிருக்கிற வல்லவரோடு இணங்கி ஐக்கியப்பட்டு போகிறாய். உறுதியாய் நிற்கிறதற்கு உனக்கு மேலேயிருந்து பலம் வரும். இப்படி நீ அடிக்கடி தேவனுக்கு அடங்கிப் போவதினால் புதிய ஜீவியத்தையும் விசுவாச ஜீவியத்தையும் கூட நடத்தக்கூடியவனாவாய்.